அன்புள்ள மின்தமிழ் மண்ணின் குரல் நண்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் தமிழ்த்தேனி பேசுகிறேன். பேசுதல் என்பதே ஒரு சிறந்த கலை. அதுவும் இனிமையாக பேசுதல் மிகச்சிறந்த கலை. நாம் சொல்வதை கேட்பவர் மனதில் ஒரு இனிமையான இடத்தை பிடித்து நாம் சொல்லுவது அவர்களுக்கும் ரசிக்கும் விதமாக பேசுதல் ஒரு சிறந்த கலை. நாம் முயல்வோமே. சாதாரணமாக பேசும்போதே இதமாக பதமாக இனிமையாக பேசுதலை வழக்கமாக கொண்ட பெரியவர்கள், அவர்கள் பேசும் சொற்களுக்கு இடையே அடிக்கடி பொருள் நிறைந்த பழமொழிகளை புகுத்தி தாம் பேசும் சொற்களுக்கு வலுவூட்டும் விதமாக அப்பழமொழிகளை உபயோகித்து பேசுவார்கள். எப்படி இவ்வளவு சரளமாக அவர்கள் அப்பழமொழிகளை உபயோகிக்கிறார்கள் என்று ஆராய்ந்தால் அவர்களுடைய முன்னோர்கள் ஏற்படுத்திய வழக்கம் என்று புரிகிறது. முன்னோரெல்லாம் மூடர்கள் அல்ல, நமக்குண்டு பண்பாடு என்று கண்ணதாசன் எழுதிய பாடல் நினைவுக்கு வருகிறது. முன்னோர்களெல்லாம் மிகவும் யோசித்து வருங்காலத்தில் நாம் மனதில் கொள்ள வேண்டிய செய்திகளை மிக எளிதாக நம் மனதில் புகுத்தியிருக்கின்றனர் என்பதை நினைத்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமாம், அவர்களின் தீர்க்க தரிசனத்துக்கு முன்னால் நாம் எம்மாத்திரம்! நாம் அடிபணிந்து நிற்க வேண்டியதே என்பது தெள்ளத்தெளிவு. பழுத்த அனுபவம் வாய்ந்த பெரியவர்களால் ஒவ்வொரு அனுபவத்தின் வாயிலாகவும் அடிக்கடி உபயோகப்படுத்தப்படும் சொல் வழக்குகள் பழகிய வழக்குகளாக மாறி, பழகிய மொழியாக மாறி பழமொழிகள் என்று பெயர் பெற்றன. எவ்வளவு அருமையான பழமொழிகள்! பல பெரியவர்கள் அவ்வப்பொழுது பல அருமையான பழமொழிகளை சொல்லுகிறார்கள். இப்போது காலம் இருக்கும் இருப்பில், நவீன யுகத்தில், விஞ்ஞான வளர்ச்சியில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் இந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்வதையெல்லாம் யார் காது கொடுத்து கேட்கப் போகிறார்கள் என்கிற எண்ணம் தலை தூக்கினாலும், நல்லதை சொன்னால் எப்போதும் நம்மவர்கள் புரிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்னும் நம்பிக்கையின் அடிப்படையால் எழுந்த பக்குவத்தோடு இதை சொல்கிறேன், வெளியிடுகிறேன். கேட்டு மகிழ்வோமா? அப்படி அனுபவம் வாய்ந்த பெரியோர்களால் ஏற்படுத்தப்பட்ட பழமொழிகளை ஆராய ஆரம்பிக்கும் முன்னர் அப்பழமொழிகள் எப்படி ஏற்பட்டன என்று ஆராய்ந்தால், எல்லா பழமொழிகளுமே அனுபவத்தால் தான் ஏற்பட்டன என்று ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கிறது. பழம் என்றாலே இனிப்பு, சுவை, கனிவு, முற்றிய நிலை, மீண்டும் பல மரங்களுக்கு விதைகள் அளிக்கவிருக்கும் கால சுழற்சி, பிரபஞ்ச வளர்ச்சி என்றெல்லாம் பொருள் வருகிறது. அனுபவ முதிர்வே பழம். அந்த அனுபவத்தால் விளைந்த அறிவால் வெளிப்படும் சொற்களை பழமொழி என்று பொருள் கொள்ளலாம். அப்படியானால் எல்லா பழமொழிகளுமே, சொல் வழக்குகளுமே ஒன்று உண்மையானதாக, பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லது பெரியவர்கள் உணர்ந்து சொன்ன பழமொழிகள் சற்றே திரிந்து அர்த்தம் வேறாகி தவறான பொருள் தருமாறு மாறுபட்டு இருக்க வேண்டும். அப்படி பல பழமொழிகள் இருக்கின்றன. அந்த பழமொழிகளை ஆராய்வோமா? முதல் பழமொழியாக, மூத்தது மோழை, இளையது காளை என்னும் பழமொழியை எடுத்துக்கொள்வோம். இந்த பழமொழி எந்த வகை என்று பார்ப்போம். இந்த பழமொழியில் மூத்தது மோழை என்னும் முதல் பகுதியை எடுத்துக்கொண்டால், என்ன பொருளில் மூத்தது மோழை என்று கூறினார்கள் என்று நம்மை சிந்திக்க வைக்கிறது. அந்த சொல் வழக்கு நம்மை சுற்றி நடக்கும் நடைமுறைகளை கவனிக்க தூண்டுகிறது. நம்மை சுற்றி நடக்கும் நடப்புகளை கவனித்தாலே அது பல வகையான அனுபவங்களை அளிக்குமே. நம் நாகரிகமே நீர்நிலைகளின் அருகே உள்ள கிராமங்களில் பிறந்து வளர்ந்தவைதானே. விவசாயம்தானே நம்முடைய முதல் தொழில். வாழ்வுக்கு முதல் ஆதாரமான விவசாயத்தில் மூத்த விவசாயிகள் பல பழமொழிகளை அளித்திருக்கிறார்கள். வயல்வெளிகளில் பயிருக்கு வேண்டிய தண்ணீரை சேமித்து வைக்கவும், நில உரிமையாளரின் எல்லையை குறிக்கவும் வரப்பு கட்டுவார்கள். அந்த வரப்புகளுக்கு அடியில் வழுவழுப்பான துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரங்களுக்கு மோழை என்று பெயர். வரப்பிலே பாய்ச்சும் தண்ணீர் நிற்காமல் போய்கொண்டே இருந்தால் அனுபவமிக்க விவசாயம் செய்யும் பெரியவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் மோழை இருக்கிறது, அந்த மோழையை கண்டுபிடித்து அடைத்து விட்டால் வரப்பில் தண்ணீர் நிற்கும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அனுபவசாலிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சொல் வழக்கே இந்த பழமொழி. அந்த மோழை எப்படி வழுவழுப்பாக இருந்து கொண்டு தண்ணீரையும் தக்கவிடாமல் செய்கிறதோ, அதுபோல மூத்த குழந்தைகள் மனதிடமில்லாமல், விவேகமில்லாமல், தைரியமாக நிமிர்ந்து நிற்காமல் இருப்பார்கள் என்பது போன்ற பொருள் வருமாறு இந்த பழமொழி அமைந்திருக்கிறதோ என்று தோன்றுகிறது. அதேபோல் இளையது காளை என்பர். காளை என்றாலே இளமை, வலிமை, வேகம், எதிர்கொள்ளும் திறமை, எதையும் எதிர்த்து போராடும் மனப்பான்மை என்றெல்லாம் பொருள் வரும். ஆகவே மூத்ததாக தண்ணீரை தக்கவிடாமல் செய்யும் மொழையை அடைத்துவிட்டு அடுத்ததாக காளையை பயன்படுத்தி ஏர் உழுதால்தான் பலன் வரும் என்னும் பொருள்பட சொல்லியிருக்கலாம் என்று தோன்றுகிறது. அப்படி ஆராய்ந்தால் நடைமுறை வாழ்வில் இந்த சொல் உண்மையோ என்று தோன்றுகிறது. பல இடங்களில் மூத்த குழந்தையை விட அடுத்த குழந்தை இன்னும் சற்று தூக்கலான, புத்திசாலியாக, சூட்டிகையாக, துருதுருப்பாக இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. இதற்கு விஞ்ஞான ரீதியாக ஏதேனும் விளக்கம் இருக்குமோ என்று ஆராய்ந்தால், மனிதனின் உடற்கூறு, மனக்கூறு இரண்டையும் ஆராய வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் நாகரீக கட்டுப்பாடு காக்க வேண்டி பருவ விழிப்பு ஏற்பட்டு பல காலம் வரையில் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை காக்க வேண்டிய அவசியத்தில் இருப்பதால் தன்னுடைய இயல்பான காமத்தை, மிக இயல்பான உடல் இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்படி அடக்கி வைக்கப்பட்ட காமம், உடல் இச்சை, அதை தனித்து கொள்ள தனக்கென்று ஒரு துணை கிடைத்தவுடன் முழு வேகத்துடன் செயல்பட ஆரம்பிக்கிறது, கட்டவிழ்த்து விட்ட காளை போல். திருமணம் ஆனவுடனே அன்பு, பாசம், காதல், நேசம் அனைத்தும் இருந்தும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் அவற்றையெல்லாம் தாண்டி காமத்துக்கு முதலிடம் தர வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். இது இயல்பு, தவறென்று சொல்லவில்லை. இங்கே சற்று நிதானப்பட்டு யோசிக்க வேண்டியுள்ளது. அப்படி தம்பதிகள் இருவருமே உணர்ச்சி பூர்வமாக செயல்படும் போது அங்கே காதல், பாசம், நேசம், அன்பு என்று எல்லாம் இருந்தாலும் அவைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு காமம் மட்டுமே முதலிடம் வகிக்கிறது. அப்படி காமம் மட்டுமே முதலிடம் வகிக்கும் அந்த சேர்க்கையில் மனித உடலின் உணர்வுகள், நரம்புகள், இரத்தம், ஆண்மை, பெண்மை போன்ற பல கலவைகள் செயல்பட்டாலும் உள்ளபூர்வமாக, புத்திபூர்வமாக அந்த சேர்க்கை நடைபெற சந்தர்ப்பம் மிக குறைவு என்பதே என்னுடைய கணிப்பு. அதனால் அப்போது தோன்றும் கரு காமத்தின் அடிப்படையில் விதைக்கப்பட்ட கரு. அப்படி பிறக்கும் முதல் குழந்தைகளுக்கு உணர்ச்சி பூர்வமான முடிவுகள் எடுக்க இயலும், அறிவுபூர்வமாக சிந்திக்க இயலாது. உணர்ச்சி பூர்வமாக எடுக்கும் முடிவுகள் சரியான விளைவுகளை தருவதில்லை என்பது பெரியோர்களின், அறிவாளிகளின் ஆராய்ச்சி பூர்வமான முடிவு. ஆகவே மூத்தது மோழை என்கிற பழமொழி சரியானதாக இருக்கு. அது மட்டுமல்ல, மன ரீதியாக, உடல் ரீதியாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இயல்பாக எந்த ஒரு மனக்கிலேசமும் இல்லாமல் இல்லறத்தை ஆரம்பித்து மனதால் கலந்து பிறகு உடலாலும் கலக்க எளிதான வழியே திருமணம் என்னும் அங்கீகாரம். பெரியவர்கள் கூடி ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து முதல் இரவு என்று அழகாக பெயர் சூட்டி இந்த வைபவத்துக்கு ஏற்பாடு செய்து மணமக்களை அனுமதிக்கிறார்கள். அப்படி அனுமதிக்கப்பட்ட உரிமையோடு மணமக்கள் எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் முறையான இல்லற உறவை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி இல்லாமல், தாங்களாகவே சரியான வழிகாட்டுதல் இல்லாமல், பருவ ஈர்ப்பை காதல் என்று எண்ணி காமத்தின் வலையில் விழுந்து சூழ்நிலை அழுத்தத்தால் காமத்தின் இயல்பான வெறியினால் மட்டுமே இல்லற சுகத்தை அனுபவித்து வேறு வழியில்லாமல் திருமணத்தில் மாட்டிக்கொள்பவர்களுக்கும் அல்லது திருமணமே செய்து கொள்ளாமல் ஏமாற்றப்பட்டு அவல வாழ்வு வாழும் பெண்களுக்கும் பிறக்கும் குழந்தைகள் உள்ளத்தாலோ உடலாலோ ஊனமான குழந்தைகளாக பிறக்கின்றன என்பது அனுபவபூர்வமான உண்மை. இரண்டாவதாக, அதே மணமக்கள் ஒரு குழந்தை பெற்ற நிலையில் ஏற்படும் அனுபவங்களை அடிப்படையாக வைத்து அடுத்த குழந்தை பிறப்பை கொஞ்சம் தள்ளி போடுகிறார்கள். அங்கே அந்த தம்பதிகளின் காமம் சற்றே மட்டுப்பட்டு திட்டமிடுதல் உருவாகிறது. முதல் குழந்தை மேல், இல்லற துணையின் மேல் பாசம், அன்பு, கருணை எல்லாம் அதிகரிக்கிறது. எப்போது திட்டமிடுதல் உருவாகிறதோ அங்கு விவேகம் தலையெடுக்கிறது. பெண்மைக்கும் ஆண்மைக்கும் வெற்றி பெற்று விட்டோம் என்கிற தைரியம் வருகிறது. அதற்கு பிறகு அவர்கள் பெற்றுக்கொள்ளும் குழந்தைகள் மூத்த குழந்தைகளை விட சற்று அறிவாளியாகவோ விவேகமாகவோ தைரியமாகவோ இருக்க வாய்ப்புகள் அதிகமாகிறது. பல வீடுகளில் கவனித்திருக்கிறேன், மூத்த குழந்தைக்கு அடுத்த குழந்தையின் சுட்டித்தனங்களால், அறிவு சார்ந்த புத்திசாலித்தனமான விளையாட்டுகளால், விவேகமான செய்கைகளால் எல்லோரையும் கவரும் வண்ணம் திறமையோடு இருப்பதை கண்டு வியந்திருக்கிறேன். பல மூத்த குழந்தைகளும் புத்திசாலியாக இருந்ததுண்டு, இருப்பதும் உண்டு. அது விதிவிலக்கு என்றேப்படுகிறது. இயல்பாகவே மோழை இல்லாத வரப்புகளும் இருத்தலை போல. ஆகவே பெரியோர் சொல்லை மதித்து வாழலாம், அவற்றில் நல்ல பொருள் இருக்கும் என்று வாழ்தலில் தவறில்லை. பழமொழிகளை பெரியோர் வாக்காக மதிக்கலாம் அல்லது ஆராய்ச்சி செய்து தேர்ந்தெடுத்து பயன்பெறலாம் அல்லவா? அன்புடன் தமிழ்த்தேன்.